يذكرون وغفل عن ذكره الغافلون صلوات ربنا وسلامه عليه. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. கனி திருக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பக்கம் நாட்டிலே ஒரு பெரிய தஜ்ஜாலுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு நினைவூட்டினேன், இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு தஜ்ஜாலுடைய ஆட்சி. தஜ்ஜால் என்ன செய்வான்? மக்களிடம் இருப்பதை எல்லாம் பிடுங்கிக் கொள்வான் என்று சொன்னேன். அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எதை எதை பிடுங்குவான் என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவல் மாதம் வந்திருக்கிறது. பெருமனாருடைய நினைவு இந்த உலகத்திலும் நமக்கு ஆறுதல், மறுமையிலும் நமக்கு ஆறுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அனஃபரத்துக்கும், தன்னுடைய உம்மத்திற்கு சொல்வார்கள், அனஃபரத்துக்கும், என்னுடைய அருமை சமூகமே, நான் உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பெரிய கருணை கொண்டவர்கள். அனஃபரத்துக்கும் அலல் ஹவுத், உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் சென்று உங்களுக்கான சொர்க்கத்தை நான் தயார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு என்பது நமக்கு அதைவிட மகிழ்ச்சியை தரக்கூடியது எதுவும் இல்லை. இந்த உலகத்திலும் நமக்கு ஒரே ஆறுதல், நாளை மறுமையிலும் நமக்கு ஒரே ஆறுதல். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள், ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் ரஹமத்துல் ஆலமீனாக பிறந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் அந்த உம்மத்திலே நம்மை படைத்தது என்பது பெரிய வாக்கியம். ஆக அந்த வகையில் இந்த இக்கட்டான இந்த தஜ்ஜாலுடைய ஆட்சி நடக்கிற இந்த நேரத்திலும் கூட பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பேசுவது, அதை பற்றி நாம் நினைவு கூறுவது என்பது நமக்கு ஒரு பெரும் ரஹமத்தாக, ஒரு பெரும் அருளாக இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது நமக்கு ஒரு பெரிய ரஹமத் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமானாருடைய பிறப்பு செய்தியை அறிவித்ததற்காக அபூலஹப் தன்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை செய்தான். சுவைபா, அபூலஹபுடைய அடிமை பெண். இந்த சுவைபா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஆமினா அவர்களுக்கு பிறந்த நேரத்தில் முதன் முதலாக ஓடி வந்து சொல்கிறான், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று அபூலஹபிடத்திலே சுவைபா தான் முதல் செய்தி சொன்னார். அபூலஹப் பின்னால் அவன் பெரிய காஃபிராக பெருமானாருக்கு பெரும் எதிரியாக இருந்த போதிலும் பெருமானார் பிறந்த செய்தியை கேட்ட மகிழ்ச்சியிலே தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தான். அந்த விடுதலைக்கும் ஒரு பலன் கிட்டியது. காஃபிர்களை பொறுத்தவரை என்ன நன்மை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை தண்டனை தான், நரக வேதனை வேதனை தான். ஆனா அபூலஹப் பெருமானாருடைய அந்த பிறப்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்து தன் அடிமையை விடுதலை செய்ததனால் அல்லாஹ் அந்த அடிமையை விடுதலை செய்ததை வீணாக்கல. ஹதீஸ்ல வருது, அபூலஹப் இறந்து போன பிறகு அபூலஹபை அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் கனவில் பார்க்கிறார். அது அப்பாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. கனவில் பார்த்து அபூலஹபிடம் கேட்கிறாராம், அல்லாஹ் உம்மிடத்திலே எப்படி நடந்து கொண்டான் என்று. அபூலஹப் சொன்னானாம், நான் கடுமையான துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன், ஆனாலும் ஒரே ஒரு ஆடுதல், நான் இந்த பெருமானார் பிறப்பு செய்தியை கேள்விப்பட்ட தினத்தில் என்னுடைய அடிமை சுவைபாவை விடுதலை செய்தேன், அந்த திங்கட்கிழமை மட்டும் எனக்கு வேதனை குறைக்கப்படுகிறது. அபூலஹபுக்கும் கூட பெருமானாருடைய அந்த பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் விடுதலை செய்கிற போது அல்லாஹ் அதற்கும் ஒரு சின்ன ஒரு கூலியை கொடுக்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை அல்ல, வேதனை குறைக்கப்படுகிறது. அபூ தாலிபை பற்றி நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தவர், ஆனாலும் அவர் முஸ்லீமாக அல்ல. மிகப்பெரிய ஆறுதலாக உறுதுணையாக இருந்தார். அவர் இருக்கும் காலம் வரை பெருமானாரை நெருங்க கூட முடியாது மக்கா காஃபிர்களால். அவ்வளவு பாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூ தாலிபுக்கு இருந்தது. ஆனாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்கல, அவர் காஃபிராகத்தான் மரணித்தார். அவர் மரணிக்கிற போதும் பெருமானார் அருகிலிருந்து எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், மற்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ஒரே ஒரு கலிமா சொல்லுங்கள் போதும், மற்றவைகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மக்காவுடைய காஃபிர்களும் சூழ்ந்து கொண்டார்கள். மௌத்துடைய நேரத்தில் உங்கள் முன்னோர்களுடைய மதத்தை விட்டு விடாதீர். அவர் என்ன சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், என் முன்னோர்களான அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே இறக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார், காஃபிராக இறந்துட்டார். ஆனால் அந்த அபூ தாலிப் இருக்கிறாரு, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததனால் நரகவாதிகளில் ஆக குறைந்தபட்ச வேதனை அபூ தாலிபுக்கு தான். அதுவும் ஹதீஸ்ல வருது, நரகவாதிகளில் ஆக குறைந்த வேதனை யாருக்குன்னா அபூ தாலிபுக்கு. அவருக்கு என்ன வேதனை, நெருப்பினால் ஆன ரெண்டு செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும், நெருப்பினால் ஆன செருப்பு. அந்த அந்த செருப்பு இருக்கிறதே அது உருகி உருகி அவருடைய மூளை வரை வந்து அவர் மயங்கி விடுவார், திருப்பி மறுபடி வேதனை. இதுதான் நரகத்தில் ஆக குறைஞ்ச வேதனை, நரகத்தின் கடும் வேதனைகள் அதை விவரிக்க முடியாது. ஆக இந்த அபூ தாலிப் காஃபிர் என்றாலுமே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்த அரவணைத்த காரணத்தினால் நரகத்திலே அவருக்குத்தான் ஆக குறைந்தபட்ச வேதனை. இந்த அபூ லஹபுக்கும் அபூ தாலிபுக்கும் பெருமானாரை தொடர்பு கொண்ட ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படுகிற போது, அவர்கள் மீது ஈமான் கொண்டு இவ்வளவு நெருக்கடியிலும் இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்களது மார்க்கத்தை பின்பற்றுகிற நம்மை அல்லாஹ் தண்டிப்பானா, இன்ஷா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். நாம் அவர்களது மார்க்கத்தை ஏற்று இவ்வளவு நெருக்கடியிலும் இந்த தஜ்ஜாலுடைய ஆட்சியிலும் கூட நாம் அவர்களுடைய மார்க்கத்தை விடமாட்டோம் என்று உறுதி எடுத்திருக்கிறோம். நீ எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, என்ன நெருக்கடியை கொண்டு வந்தாலும் சரி, எங்கள் நபியின் மார்க்கத்தை விடமாட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, இது நமக்கு பலன் தரும். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்பை பற்றி பேசுவது என்பது மகிழ்ச்சியில் அல்ல, பெரிய ரஹமத், அது மிகப்பெரிய அருள் என்பது சந்தேகமே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய பெயரை அவர்களால் உச்சரிக்க முடியாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானார் வஃபாத் ஆன பிறகு ஹலீஃபா ஆகிவிட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஒரு சபையில நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பேச ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா அழுதுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா தேம்பி தேம்பி அழுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. என்ன சொல்ல வர்றது அதை மறந்துடுவாங்க. இது அவங்களுடைய பிரியம். ரெண்டு ஆண்டு காலங்கள் இறைத்தூதருடைய நினைவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு இருக்கிறது. அதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் மயங்கி விழுந்துருவாங்க. அம்ரு இப்னு அல்-ஆஸ் என்ற ஒரு சஹாபி, ஒரு காலத்திலே முஷ்ரிக்காக இருந்தவர், பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அம்ரு இப்னு அல்-ஆஸ். அவங்க பிற்காலங்களில் சொல்வார்களாம், பெருமானார் காலத்துக்கு பிறகு யாராவது என்னிடத்தில் பெருமானார் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுங்கள், என பெருமானாருடைய அங்கு அடையாளங்களை கூட சஹாபா பெருமக்கள் நமக்கு வர்ணித்திருக்கிறார்கள். அம்ரு இப்னு அல்-ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது என்னிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் வர்ணித்து காட்டுங்கள் என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, ஏனென்று சொன்னால் நான் பெருமானாரை தலை நிமிர்ந்து முழுமையாக நான் பார்த்ததில்லை, அவர்கள் மீது வைத்திருந்த கண்ணியம் அப்படிப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நான் தலை நிமிர்ந்து பார்த்தது கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, ரௌதாவுல ஜியாரத்துக்கு செல்லும் போது பலருக்கும் அதவி தெரிகிறது இல்லை, பல பேர் எட்டி எட்டி பாக்கிறாங்க. ஆனா ஜியாரத்துடைய அதவு என்ன, அங்கே நிற்கிற போது தலையை தாழ்த்தி கொண்டுதான் நிக்கணும். பெருமானார் உயிரோடு இருக்கும் போது என்ன மரியாதையோ அதுதான் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பின்னரும். அமர் இப்னு அல்-ஆஸ் சொல்கிறார்கள், என்னால் அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் என் கண்களால் அவர்களை முழுமையாக பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. இது சஹாபாக்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு. சாபித்துல் புனானி என்று ஒரு பெரிய தாபி இருந்தாங்க, சாபித்துல் புனானி அவர்கள் ஹஜரத் அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக். சாபித்துல் புனானி அவர்கள் அனஸ் ரழியல்லாஹு அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த கரங்களை தொட்டு முத்தமிடுவார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், இன்னஹா யதுன் சாஃபஹத் யத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கரங்கள் பெருமானாரை தொட்டு முசாஃபஹா செய்த கரங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு முசாஃபஹா செய்த கரங்கள், எனவே நான் அந்த கரங்களை முத்தமிடுகிறேன் என்று சாபித்துல் புனானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தன்னுடைய ஆசிரியர் மதீனாவுடைய பெரிய அறிஞர் முஹம்மத் பின் முன்கதிர், இமாம் மாலிக் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆசிரியர் இமாம் முஹம்மத் பின் முன்கதிருடைய சபைக்கு செல்வோம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக, ஆனால் பல நேரங்களிலே கல்வி கற்காமலேயே திரும்பி வந்து விடுவோம். என்ன, எங்களுடைய ஆசிரியர் முஹம்மத் பின் முன்கதிர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வளவு அன்பும் இவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க, பெருமானாருடைய பெயர் வந்துவிட்டால் அழுவார்கள் அழுவார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விடுவோம், ஒன்றுமே படிக்காமல் திரும்பி விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு வந்துவிட்டாலே அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது, இவ்வளவு தூரம் அழுவார்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழுது விட்டு திரும்பி வந்து விடுவோம். இதுதான் பெருமானாரை பற்றி நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம். உண்மையிலும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சில நேரங்களிலே ரபீல் அவ்வாலிலே பல தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் கூட கிளம்பிவிடப்படுகிறது. பல சகோதரர்கள் பெருமானார் மீதுள்ள அன்பை காட்டுவதற்கு மௌலிவுகள் ஓதுகிறார்கள், நாம் அதை பற்றி எல்லாம் விவாதிக்க வரவில்லை, நீங்கள் ஏன் ஓதுவதில்லை என்றெல்லாம் சிலர் கேட்பார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், பெருமானாரை புகழ்ந்து பாடுவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை, எங்களுடைய இதயங்கள் வெடித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கான சக்தி எங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காட்சி எங்களுக்கு வந்து விடுமானால் எங்களால் அவர்களை புகழ முடியாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் உங்களை தடுக்கல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புகழ வேண்டும், எங்களுடைய முன்னோர்கள் எப்படி புகழ்ந்தார்கள், இன்று நடப்பது போது அல்ல அது. பெருமானாரை புகழ்ந்து படிக்கிற போது அவர்கள் கண்கள் குளமாகி போயிருக்கும், இதயங்கள் ரணமாகி போயிருக்கும். இப்படி புகழ்ந்தார்கள், பெருமானாருடைய காதலில் பெருமானாருடைய நினைவில் உருகி போய் புகழ்ந்தாங்க. அப்படி புகழக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை, அதனால நாங்கள் அதை தவிர்த்துக் கொள்றோம். இதுதான் விஷயமே தவிர, இதையெல்லாம் சர்ச்சையாக்கி இவர்கள் வஹாபிகள் அது இது என்னெல்லாம் பல பிரச்சனைகள், இவ்வளவு சோதனையான காலத்திலும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம், அப்படி எல்லாம் நாங்கள் யாரையும் தடுத்து நிறுத்தல. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நினைக்கிற போது உள்ளத்தில் வருகிற பெருமை இருக்கிறதே, உள்ளத்தில் வரவேண்டிய அந்த சந்தோஷம், அதுதான் உண்மையிலுமே பெருமானாருடைய புகழ். உங்களால புகழ முடியுது, தாராளமாக செய்யுங்க, ஆனா எங்களுடைய இதயங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. சஹாபா பெருமக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தாங்க. பெருமானாரை புகழ்வது பெரிய வணக்கம் அது. இமாம் ஹஜரத் ஹசன் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவர்கள் சஹாபிகளிலே பெரும் கவிஞர், பல சஹாபாக்கள் கவிஞர்கள் இருந்தாங்க. ஹசன் இப்னு சாபித் எவ்வளவு அழகாக புகழ்ந்தார்கள், அதை விட அழகா யாரும் புகழ முடியாது. அவர்கள் பெருமானாரை மிம்பரில் இருந்து கொண்டு சொல்வார்கள், வ அஹ்சனு மின்கலம் தரகத்து ஐனி வ அஜ்மலு மின்கலம் தலிதி நிசாஉ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை விட அழகான ஒரு மனிதரை என் கண்கள் பார்த்ததில்லை, உங்களை விட அழகான ஒரு மனிதரை எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததும் இல்லை. கொலித்த முபர்ரன் மின் குல்லி ஐப், எல்லா குறைகளை விட்டும் தூய்மையாக நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். கஅன்னக கொலித்த கமா தஷாஓ, அல்லாஹ் உங்களை நீங்கள் விரும்பியது போல் படைத்திருக்கிறான், நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று மிக அழகான வார்த்தைகளால் ஹசன் இப்னு சாபித் புகழ்வார். சஹாபாக்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிற போது ஏன் கூடாது என்று சொல்ல போகிறோம், அதற்கென்று சில வரைமுறைகளும் இருக்கிறது. பெருமானாரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும், ஆனால் அந்த புகழ்ச்சிக்கென்று ஒரு எல்லை உண்டு, அது பெருமானாருக்கு இறைத்தன்மை கற்பித்து விடக்கூடாது. இந்த எல்லைக்குட்பட்டு அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது சிறந்த வணக்கம் என்பதிலே ஒரு முஸ்லிம் சந்தேகப்படவே முடியாது. பெருமானாரை புகழ்வது கூடுமா கூடாதா என்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா அது. அவர்களை புகழ்வதை விட மிகச்சிறந்த வணக்கம் எதுவும் இருக்க முடியாதா? அங்கிருக்கினி அவர்களே, இந்த நேரத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம தெரியணும். நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையை நாம சொல்லிக் கொடுக்கணும். என்ன, நாம வாழுகிற இந்த காலகட்டம் மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டம், விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய எதிர்காலத்தில் நம் குழந்தைகள் மார்க்கத்தையும் தீனையும் கடைபிடிக்க வேண்டுமானால் பெருமானாருடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும். பெருமானார் மீதான அன்பையும் அவர்கள் மீதான பாசத்தையும் கற்றுக் கொடுக்கணும். பெருமானாருடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கு நம் மீதான கடமை. அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பல சந்தர்ப்பங்களில் ஜும்மாக்களிலும் பல முறை பேசியிருந்தாலுமே கூட நாம் மறதியாளர்கள். இன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு இரண்டு வாரங்களுக்கோ மூன்று வாரங்களுக்கோ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம பேசணும். பார்க்கிற உலகத்தில் பெருமானாருடைய வாழ்க்கை எழுதியவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இப்படி பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எழுதியது போல முஸ்லீம்கள் கூட எழுதல. உலகத்தில் வேற எந்த தலைவரை பற்றியும் அவர் சாராத மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இவ்வளவு நூல்கள் எழுதியதாக சரித்திரம் இல்லை. பெருமானாரை பற்றி மட்டும்தான் உலகத்தினுடைய எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த அளவும் வாசிக்கிறார்கள், படிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை ஈர்ப்பு நிறைந்தது. நாம தமிழ்ல வரக்கூடிய சஹீஹுல் புகாரி அதை கூட நாம படிக்கிறது கிடையாது. சமீபத்தில் இந்த பொது சிவில் சட்டம் குறித்து ஒரு மேடையில் பேசுகிற போது பல கருப்பையா என்ற ஒரு பெரியவர், அவரோடு சந்திக்க வேண்டிய அவரும் அந்த மேடைக்கு வந்திருந்தார். அவர் புகாரியிலே அவர் தாம் படித்த அனுபவங்கள் அதில் தமக்கு கிடைத்த அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை அவர் சொல்லி காட்டுறார். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ இதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. அவர் பெருமானாருடைய வாழ்க்கையை பத்தி அவ்வளவு அழகா சொல்றாரு. பெருமானாருடைய வாழ்க்கையில தன்னை ஈர்த்த விஷயங்கள் அது அவர் பட்டியல் போடுறாரு. இதுதான் உண்மை அல்லாஹுடைய. இதுதான் எதிரிகள் அத்தனை பேரையுமே எல்லா மக்களையும் கவரக்கூடிய ஒரே தலைவர், ஒரே அம்சம் கொண்டவர் நம்முடைய உயிரினு மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. எனவேதான் உலகத்தினுடைய அத்தனை பாஷையிலையும் அத்தனை மொழியிலையும் அவர்களுடைய நூல்கள் இருக்குது. அவங்கள பத்தியும் நூல் இருக்குது. எந்த மொழியிலும் அவங்கள பத்தி எழுதப்படாத நூலே கிடையாது. அல்லாஹ் நபிமார்கள்ல அவ்வளவு பெரிய சிறப்பையும் ஒரு மாண்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல ரஃபஅனா லக திக்ரத், நபியே உமது கீர்த்தியை நாம் உயர்த்தினோம், நபியே உங்களது புகழை நாம் உயர்த்தினோம். அந்த புகழின் அடையாளமாகத்தான் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க 24 மணி நேரமும் சொல்லப்படுகிற அதானின் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாம பெருமானார் மீது சலாம் சொல்றோம். அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. உலகத்துல எந்த நபிக்கும் இந்த சிறப்பு கிடைக்கல. ஒரு வணக்கத்தோடு ஒரு நபியின் பெயர் சேர்க்கப்பட்டதே கிடையாது. உலகத்துல வந்து எந்த நபியுடைய பெயரும் ஒரு வணக்கத்துல சேர்க்கப்படல. ஆனா நம்ம பாங்குகிற வணக்கத்துல பெருமானாருடைய பெயர் இருக்கிறது. தொழுகை என்கிற வணக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. எனவே அவர்களுடைய சிறப்புகளை பேசுவதற்கு காலம் நேரம் போதாது. அவ்வளவு மாண்பையும் கீர்த்தியையும் அல்லாஹத்தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். எனவே அந்த நபியினுடைய வாழ்க்கையில நாம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், சில பாடங்களையும் தெரிந்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் ஹாசிம், பெருமானாருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை அப்துல் முத்தலீப், அப்துல் முத்தலீபுடைய தந்தை ஹாசிம். இந்த ஹாசிம் அவர் மதீனால போய் நிக்கா செஞ்சாங்க. பெருமானாருடைய மேலுள்ள அந்த பாட்டனார் ஹாசிம் இருக்கிறாங்களே, மதீனா முனவரா போய், அப்ப அந்த மதீனாவுக்கு பேர் யசிரிப் என்று சொல்லுவாங்க. மதீனாவுடைய பழைய பெயர் யசிரிப். பாருங்க, பெருமானாருக்கும் மதீனாவுக்கும் தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய பாட்டனார்ல இருந்தே தொடர்பு ஆரம்பிச்சிருது. நாம ஏதோ நினைக்கிற மாதிரி பெருமானாருக்கும் மதீனாவுக்குமான தொடர்பு ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்கல. பெருமானாருடைய பாட்டனார் ஹாசிம் அவர்கள் திருமணம் எங்க செய்யறாங்க, பழைய மதீனா யஸ்ரிப்ல சல்மா பின் சுஅம்ர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் நிக்கா செய்யறாங்க. ஹாசிம் நிக்கா பண்றாங்க. மதீனாலதான் ஹாசிமுடைய மனைவி. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு பேர் ஷைபா. அந்த ஆண் குழந்தைக்கு வைக்கப்பட்ட பேர் ஷைபா. அந்த ஷைபா தான் மக்காவுக்கு வந்த பிறகு மக்கா வாசிகள் அவருக்கு பேர் வச்சாங்க அப்துல் முத்தலிப்னு சொல்லி. அப்துல் முத்தலிபுடைய அசல் பெயர் ஷைபா. அவர் பிறந்ததெல்லாம் மதீனாவில், மக்கால மக்கள் வச்ச பேர் தான் அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிபுக்கு 11 ஆண் மக்கள், அதுல கடைசியாக பிறந்தவர் தான் அப்துல்லா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையான அப்துல்லா இருக்கிறார்களே, அவர் அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகன். 11 பேர் இருந்தாங்க அப்துல் முத்தலிபுடைய மகன்கள், அதுல கடைசியாக தான் அப்துல்லா. அப்துல்லா அவர்கள் மதீன மக்காவுடைய பனு ஸுஹரா என்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்த அன்னை ஆமீனா அவர்களை மனமுடிக்கிறார்கள். மனமுடித்து அன்னை ஆமீனா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில், அவங்க கருவுற்றிருக்கிற நேரத்தில் அப்துல்லாவை அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அவர் திருமணம் செஞ்சது மதீனாவில். மதீனாவில் தான் அவருடைய மாமுமார்கள்லாம் இருக்கிறாங்க. அப்துல் முத்தலீப் அப்துல்லாட்ட சொல்லி அனுப்புறாங்க மதீனாவுடைய பேரித்தம்பலங்கள், அதாவது அன்னைக்கு எஸ்ரீப். இன்னைக்கு நான் புரியறதுக்காக மதீனாங்கிறேன். அப்துல் முத்தலீப் தன் மகன் அப்துல்லா அனுப்பி வைக்கிறாங்க, நீ மதீனால போய் பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. அப்துல்லா மதீனா போன நேரத்தில் நோயுற்று மதீனால இறந்துட்டாங்க. இப்ப பெருமானாருடைய தந்தை அப்துல்லா இறப்பது எங்க? மதீனாவில். தந்தை இறப்பதும் மதீனாவில், மகன் இறப்பதும் மதீனாவில். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மதீனாவுக்குமான ஒரு தொடர்பு அல்லாஹ் முன்கூட்டியே வைக்கிறான். அப்துல்லா மதீனா சென்ற நேரத்தில் அங்கு நோயுற்று விடுகிறார்கள். அங்கேயே அவங்க ஒஃபாத் ஆயிடுறாங்க. மதீனால தாருன் நாபிகா என்று ஒரு இடம், அந்த தாருன் நாபிகாங்கிற இடத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையான அப்துல்லா அடக்கம் செய்யப்படுறாங்க. பெருமானார் பிறக்கவே இல்லை, தாயின் வயிற்றுலதான் இருக்கிறாங்க. பிறப்பதற்கு முன்பாக அப்துல்லா ஒஃபாத் ஆயிடுறாங்க, மதீனால அடக்கப்படுறாங்க. இதற்கிடையில் அன்னை ஆமினா அவர்கள் அவங்க கருவுற்று இருக்கக்கூடிய காலத்துல அவங்களுக்கு பல கனவுகள் எல்லாம் வருகிறது. பெருமானார் பிறப்புக்கு முன்பாகவே உலகத்துல பல அதிசயங்கள், பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. ஒரு நபியின் பிறப்புக்கு முன்னால் உலகத்துல பல நிகழ்ச்சிகள் நடப்பது அல்லாஹ்வுடைய நியதி. அன்னை ஆமினா அவர்கள் சொன்னதாக பின்னால் பெருமானார் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஅவது அபி இப்ராஹிம், நான் என் தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுனுடைய வெளிப்பாடு. ஒபுஸ்ரா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுபச்செய்தி நான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் தாய் கண்ட கனவின் வெளிப்பாடு நான். ஆமினா அவர்கள் கற்பனாகிற நேரத்திலே சொன்னார்கள், அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், எல்லிலிருந்து ஒரு நூர், ஒரு பிரகாசம், ஒரு வெளிச்சம் ஒன்று வெளிப்படுகிறது. இது ஆமினாவுடைய கனவில் கண்ட காட்சி. சொன்னார்கள், ஹரஜமின் நூறும், ஒரு நூறு ஒன்று எண்ணிலிருந்து வெளிப்பட்டது. அவா அகுசூர் அஷாம், அந்த வெளிச்சமானது, அந்த பிரகாசமானது சிரியாவுடைய மாளிகைகளை எல்லாம் பிரகாசிக்க செய்தது. அந்த நூறு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு அல்லாஹ் கனவாக காட்டினான். அன்னை ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய பெண்கள் பால் ஊட்டி இருக்கிறாங்க. முதல்ல பால் ஊட்டியதுதான் அந்த அபூ லஹப் என்று சொன்னோமே, அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபா. இந்த பெண் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல பால் ஊட்டிய பெண். அவங்களுடைய தாயார் ஆமீனாவும் பால் ஊட்டினாங்க, ஹலீமா என்கிற பெண்ணும் பால் ஊட்டினாங்க. இவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஏழாவது தினத்துல தான் அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் பெருமானாருக்கு ஹத்தனாவும் செய்யறாங்க. பெருமானார் பிறக்கும் போது ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தார்களா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஹத்தனா செய்யப்பட்டே பிறந்தாங்க. இப்ப இந்த இடத்துல உலமாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹத்தனா செய்யப்பட்டே பிறப்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இப்ப சில குழந்தைகளும் அப்படி பிறக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட சிலர் ஹத்தனா செய்யப்பட்ட நிலையிலே பிறக்கலாம். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்பது உலமாக்களுடைய கருத்து. பெருமானார் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஹத்தனா செய்யப்பட்டது என்பது பலருடைய கருத்து. அப்துல் முத்தலீப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஹத்தனா செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தலைமுடி எடுக்கப்பட்டு அகீகா கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாலே இந்த பழக்கம் இருந்துச்சு. அவர்கள் தான் தன்னுடைய பேரனுக்கு முஹம்மது என்று பெயரிட்டார்கள். உலகத்தில் அதுவரைக்கும் யாருக்கும் இந்த பெயர் வைக்கப்படல. முஹம்மதுங்கிற இந்த பெயர் இருக்கிறதே மனித வரலாற்றில் யாருக்குமே வைக்கப்படல. இந்த பெயருக்கு தகுதியான ஒரே நபருக்காக உலகம் காத்திருந்தது. யாருக்கு வைக்கப்படணுமோ அவங்களுக்கு வைக்கப்பட்டது அவங்களுக்கு முஹம்மது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய பெயர்களும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன முஹம்மதுன், நான் முஹம்மதாக இருக்கிறேன். வ அஹ்மத், நான் அஹ்மதாக இருக்கிறேன். வ அனல் ஹாசிர், நான் ஹாசிராக இருக்கிறேன். வ அனல் மாஹி, வ அனல் ஆகிப், வ அனல் காத்தின். தன்னுடைய பெயர்களையும் பெருமானார் சொல்லுவாங்க. அவங்களுடைய பெயர்களையும் நாம தெரிந்திருக்கணும். திருக்குறானில் அல்லாஹ் பெருமானாருக்கு பல பெயர்கள் அல்லாஹ் சொல்றான். ரவுஹுன் ரஹீம் என்று சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களிலிருந்து இரண்டு பெயர்களை நபிக்கு சூட்டுகிறான், ரவுஹுன் ரஹீம். அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர், சுபச்செய்தியாளர், நதீர், எச்சரிக்கக்கூடியவர் என்று சொல்றான். தாயி என்று சொல்றான். சிராஜம் முனீர், ஒளிவிளக்கு என்று அல்லாஹ் சொல்றான். பல பெயர்களை சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே குர்ஆன்ல கண்ணியப்படுத்துறான். இந்த பெயர்களை நாம தெரியணும். எந்த குர்ஆன்ல எல்லா நபியையும் அல்லாஹ் வந்து அவங்களை அழைக்கிறான். யா இப்ராஹிம், இப்ராஹிமே. யா நூஹ், நூஹே அழைக்கிறான். அல்லாஹ் பெயர் சொல்லி அழைக்காத ஒரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். யா முஹம்மத் என்று அழைத்ததே கிடையாது அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் அவங்களை அவ்வளவு பெரிய கண்ணியத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏழாவது நாள் பெயர் வைக்கப்படுகிறது முஹம்மது என்று. அப்துல் முத்தலிப் தன்னுடைய இந்த பேர குழந்தை மீது அளவு கடந்த பாசம். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவங்க காபால போய் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டு படிக்கிறாங்க, இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ் மலையை கொடுப்பான்னு சொல்லி, இந்த குழந்தையை கொண்டு உதவி தேடினால் அல்லாஹ் மலையை கொடுப்பான். இது அப்துல் முத்தலிப் படிக்கக்கூடிய கவிதை. அந்த குழந்தை மீது அப்துல் முத்தலிபுக்கு அவ்வளவு பாசம். தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். பிறகு ஹலீமா சாதியா வீட்டில் அவங்க வளர்ந்தாங்க, பால் குடித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுடைய இதயமும் பிளக்கப்பட்டது என்கிற சம்பவங்களும் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறு பையனாக இருக்கிற காலத்திலேயே அவங்க சிலைகளை வழிபட்டது கிடையாது, சிலைகளை வழிபட்டது இல்லை. அவங்க குடும்பத்தில் மற்றவர்கள் எல்லாம் சிலைகளை வழிபடுவாங்க, திருவிழாக்களுக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் போதே போனதில்லை, வழிபட்டதில்லை. ஒரு நாள் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம், மக்கால பல சிலைகள் இருந்துச்சு, அதுல ஒரு சிலைக்கு பேர் தான் பூவானா. எந்த ஒரு சிலை பூவானான்னு சொல்லி ஒரு சிலை இருந்தது. எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த சிலையை மகனே நீ வணங்கித்தான் ஆகணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினருடைய கட்டாயத்தில் அந்த சிலை வணக்க நிகழ்ச்சிக்காக போறாங்க, பயந்து போய் ஓடி வந்துடுறாங்க. மக்கள் கேட்டாங்க, என்ன மகனை என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. சொன்னாங்க, நான் அந்த சிலைக்கு அருகில் நெருங்கும் போதெல்லாம் ஒரு வெள்ளையான ஒரு உருவம் என் கண்முன்னால் தெரிகிறது. அந்த உருவம் எனக்கு சொல்கிறது, யா முஹம்மது லா தமஸ்ஸஹு, முஹம்மதே இந்த சிலையை நீர் தொடக்கூடாது, இந்த சிலையை நீர் தொடக்கூடாது என்று எனக்கு முன்னால் ஒரு உருவம் தெரிகிறது, அது என்னை தடுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபித்துவத்துக்கு முன்னாலேயும் கூட இந்த சிலைகளுக்கு அருகில் நெருங்க விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆக அவர்கள் சிறுபிராயத்திலையும் கூட எந்த சிலைக்கு முன்னாலும் அவர்கள் நின்றதில்லை, எந்த சிலையையும் வணங்கியதும் கிடையாது. இப்படி அல்லாஹுடைய தூதர் சிறுபிராயத்திலேயே தன்னுடைய பாட்டனாருடைய பராமரிப்புல வளர்ந்து வர்றாங்க. ஒரு ஆறு வயதாக இருக்கிற போது, அவங்களுக்கு ஒரு ஆறு வயது, அவங்களுடைய தாயார் ஆமீனா, அதே போல அவங்களுடைய உடன் இருந்த அடிமை பெண் உம்மு ஐமன், ஆமீனா உம்மு ஐமன், இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறு வயது சிறுவனாக இருக்கிற போது மதீனாவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஆமீனா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்களை பார்க்கறதுக்காக மதீனா வர்றாங்க. கணவர் இறந்த பிறகும் கூட கணவனுடைய உறவினர்களை பேண வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்குது. ஆமீனா அவர்கள் மக்காவாசி, அவங்க மக்கால பனூ ஸுஹ்ராங்கிற குடும்பத்தில் பிறந்தவங்க, அவர்களுக்கும் மதீனாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தன் கணவர் அப்துல்லாவுடைய மாமுமார்கள் எங்க இருக்கிறாங்க, மதீனாவில். ஆமீனா அவர்கள் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அடிமை பெண்ணோடு மதீனா வருகிறார்கள். வந்து அங்கே தன்னுடைய கணவனுடைய உறவினர்களை எல்லாம் சந்தித்து விட்டு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலேயே மதீனா வந்துட்டாங்க. இதுதான் நம்ம சொன்னோம், மதீனாவுக்கும் நபிக்குமான தொடர்பு, பாரம்பரிய தொடர்பு. ஆறு வயதாக இருக்கும் போதே மதீனா வந்திருக்கிறாங்க. ஆமீனா அவர்கள் தன் கணவனுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரையும் பார்த்து விட்டு மதீனாவிலிருந்து திரும்பி வருகிற போது அபுவா என்கிற ஒரு இடம், அபுவான் சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல தான் அன்னை ஆமீனா அவர்கள் மரணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறு வயது. ஆக தந்தையும் மக்காவில் மரணிக்கல, தாயும் மக்காவில் மரணிக்கல. தந்தை மரணித்தது மதீனாவில், தாய் மரணித்தது மதீனாவுக்கு பக்கத்தில். மதீனாவிலிருந்து மக்கா வருகிற போது அபுவா என்கிற ஒரு இடம். இன்றைக்கு நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை யாருமே வந்து அறிய ஆசைப்படுறதும் கிடையாது. பஸ்ல ஏறினா எல்லாரும் தூங்கிடுறோம். எத்தனையோ எனக்கு போர்டு அரபியில எழுதப்படுது, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, உருதுல எழுதப்பட்டிருக்குது. வரலாறுகள் எதற்காக? நம்முடைய ஈமானை புதுப்பிக்கும். ஆக இந்த அபுவாங்கிற இடத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் ஆமீனா அவர்கள் அங்கதான் மரணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாய் அடக்கப்பட்ட அந்த இடத்தை ஜியாரத்து செய்வதற்கு அல்லாஹ்ட அனுமதி கேட்டாங்க. என் தாய் அடக்கப்பட்ட இடத்தை நான் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டாங்க. அல்லாஹும் அனுமதி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு மக்கா வருகிற போது இந்த அபுவாங்கிற இடத்துல அவங்களுடைய தாய் எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்களோ, ஆறு வயதாக இருக்கும் போது அடக்கப்பட்டாங்க. அங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அழுதார்கள். ஒரு குழந்தை அழுவது போல அழுதார்கள். சுற்றி இருந்த எல்லா தோழர்களும் அழுதார்கள். இதுதான் அதை பத்தி வரக்கூடிய அந்த செய்தி. பின்னால் பெருமானார் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவுக்கு வருகிற போது தன் தாயினுடைய கபரை தியானத்து செய்து அங்கே உட்கார்ந்து அழுதார்கள். சுற்றி இருந்த மக்களை எல்லாம் அளவைத்தார்கள். ஆக 6 வயதுல தாய் ஆமீனாவும் இறந்துடுறாங்க. உலக வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தீமான குழந்தைகள் தான் உலகத்துல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. எத்தீமான குழந்தைகளுக்கென்று அல்லாஹ் சில தனி திறமைகளை கொடுத்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் இருக்கிற குழந்தைகளை விட அனாதை குழந்தைகளுக்கு தனி திறமை இருக்கும். அவங்கள உரிய முறையில கவனிச்சோம்னு சொன்னா உலகத்தினுடைய பெரிய சாதனையாளர்களாக அவங்க வருவாங்க. நம்முடைய சரித்திரத்தில் இடம்பெற்ற இமாம்களை பூரா பாருங்க. 4 மதுஹபுகளுடைய ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களும் கர்ப்பமாக இருக்கிற போது தந்தை இறந்துடுறாங்க. சின்ன வயதுல எத்தீம், அந்த எத்தீமான குழந்தைய அந்த தாய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மகனை உருவாக்கி அவங்க பெரிய தலை சிறந்த அறிஞராக நிற்கிறாங்க. இமாம் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த பெரிய நூலான சஹீஹுல் புகாரி அதை வழங்கி இமாம் புகாரி இருக்கிறாங்களே, சின்ன வயசுல தந்தை இறந்துட்டாங்க, அனாதை குழந்தை. அனாதைகளுக்கு அல்லாஹ் ஒரு தனி திறமையை கொடுக்கறான். அவர் அந்த திறமைகளை உணரப்படுமையானால் அவர்கள் பெரும் தலைவர்களாக இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் இப்படிதான் வளர்க்கிறான். அவங்கள வந்து எந்த ஆதரவும் இல்லாம அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல, இப்ப தந்தையும் இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க, தாய் ஆமீனாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. அங்கிருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்கா வரைக்கும் தூக்கிட்டு யார் வர்றாங்க? உம்மு ஐமன், அவங்களுடைய அடிமை பெண்ணான பெருமானாருடைய தந்தையின் அல்லது தாயுடைய அடிமை பெண் உம்மு ஐமன், அவங்க தான் தூக்கிட்டு வர்றாங்க. சரித்திரத்துல வருது மக்கா வர்ற வரைக்கும் பெருமானார் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 6 வயசு குழந்தை, அந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப 6 வயசு குழந்தைய தூக்கிட்டு யார் வர்றாங்க? உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமனை பத்தி தான் பெருமானார் சொல்லுவாங்க, உங்களில் யாராவது ஒரு சொர்க்கத்து பெண்ணை மனமுடிக்க ஆசைப்பட்டால் உம்மு ஐமனை மனமுடிக்கட்டும். யாராவது சொர்க்கத்து பெண்ணை மனமுடிக்கணுமா, இதை உம்மு ஐமனை மனமுடிங்க. இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம பெண் குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தா பலருக்கும் பிடிக்கிறது கிடையாது. நமக்கு எந்த மாதிரி பேர் பிடிக்குதுன்னு சொன்னா இங்க தனியா யாரையும் சுட்டி காட்டாமல் வச்சிடக்கூடாது. என்னென்னமோ பேர் வைக்கிறோம், மாஃபியா, காஃபியா, மஃபியா, பஃபியான்னு சொல்லி ஒரு இளவுக்கும் அர்த்தம் இல்லாத பெயர். பெருமானார் சொன்னாங்க உம்மு ஐமன், யாராவது சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணுமா இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்க, சொர்க்கத்து பெண்ணை மனமுடிக்கணுமா இந்த பெண்ணை மனமுடித்துக் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூக்கி வளர்த்த பெண் உம்மு ஐமன். இந்த உம்மு ஐமன் தான் பெருமானார் மரணித்த பிறகு இவர்களை சந்திக்க அபூபக்கரும் உமரும் வருவாங்க. இது பெருமானார் இடையிடையே சில நிகழ்ச்சிகள் வேற விஷயங்களை சொல்ல வேண்டியது வருது. பெருமானார் இறந்த பிறகு அபூபக்கர் ரதியல்லானவர்களும் உமர் ரதியல்லானவர்களும் இந்த உம்மு ஐமன் யார் நபியை தூக்கி வளர்த்தாங்களோ அந்த உம்மு ஐமனை சந்திக்க வர்றாங்க. சிறு குழந்தையிலிருந்து நபியை பார்த்து வளர்த்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் ஹயாத்தா இருந்த பெண் உம்மு ஐமன். இப்ப பெருமானார் மரணித்த பிறகு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அபூபக்கர் ரதியல்லானவர்களும் உம்மு ஐமனும் உமர் அவர்களும் உம்மு ஐமனை பார்க்க வர்றாங்க. நபியை வளர்த்த தாயாச்சே, பார்க்க வந்தா உம்மு ஐமன் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கரும் உமரும் சொன்னாங்க, நிச்சயமாக நீங்க பெருமானாருடைய பிரிவுக்காக அழுகுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களால தாங்க முடியாத போது உங்களால எப்படி தாங்க முடியும்? சிறு குழந்தையாக இருக்கிற போது பார்த்து வளர்த்தவர் நீங்கள் என்று சொல்றாங்க, உங்களால தாங்க முடியாது, நீங்க அழுகிறீங்கன்னு சொல்லி உம்மு ஐமன் சொல்றாங்க, நான் பெருமானாரை இறப்புக்காக மட்டும் நான் அல்ல, பெருமானார் இறந்ததற்காக மட்டும் நான் அல்ல, நான் அழுவதற்கு இன்னொரு காரணம் அல்லாஹுடைய தூதர் இறந்ததோடு வானத்திலிருந்து வந்த வகை நின்று விட்டதே அழுகிறேன்னு சொன்னாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது, ஒரு நேரடி தொடர்பு இருந்தது. இறை தூதர் வஃபாத்தோடு இனி உலகத்துல நபி இல்லை, உலகத்துல கியாமத்தோடு நபி கிடையாது, இனி வகை கிடையாது. எப்ப அல்லாஹுடைய தூதர் வஃபாத் ஆனாங்களோ வானத்து செய்தி நின்று விட்டதை என்று அழுகிறேன் சொன்ன போது அதை கேட்டு தாங்க முடியாம அபூபக்கரும் உமரும் அழுதாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தான் இந்த உம்மு ஐமன். 6 வயதுல தாய இழந்த நபி நிக்கிறாங்க அங்கேயே. அன்னை ஆமீனாவை அடக்கம் செஞ்சுட்டு உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா பெருமானாரை தூக்கி கொண்டு மதீனா வருகிறார்கள். மதீனா வந்து பெருமானாருடைய பாட்டனாரான அப்துல் முத்தலீப் அவங்கள்ட்டே கொடுத்துறாங்க, இந்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்துல் முத்தலீபும் பெருமானாருடைய 8 வயசா இருக்கும் போது அப்துல் முத்தலீபும் இறந்துறாங்க. அவங்களுடைய ஆதரவுல பெருமானார் இருந்தாங்க. அப்துல் முத்தலீப் அவர்களும் 2 வருஷம், தாய் இறந்து 2 வருஷத்துல பெருமானாருடைய பாட்டனாராக இருந்த அப்துல் முத்தலீபும் இறந்துட்டாங்க. நபிக்கு அப்ப 8 வயது, அவங்களும் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அபு தாலிப், அவங்க பெருமானார் நபித்துவம் கிடைக்கிற வரைக்கும், நபித்துவம் கிடைத்து 10 வருஷம் வரைக்கும் அபு தாலிப் ஹயாத்தா இருந்தாங்க. அவர்கள் தன்னுடைய கண்காணிப்புல பராமரிப்புல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபு தாலிப் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். பெருமானார் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள். வரக்கூடிய வாரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளை சொல்லப்படும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரும் ஆறுதல். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி, நம்ம குர்ஆன்ல ஃபிரௌன் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், காரோனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ருதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஃபிரௌன் நம்ருத் எல்லாம் என்ன செஞ்சான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அல்லாஹ் காட்டுறான் இப்படித்தான் இருந்தானுங்கன்னு சொல்லி. ஃபிரௌன் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா? நம்ருத் எப்படி இருந்தா நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் காட்டுறான் பாருங்க, இப்படித்தான் ஃபிரௌன் இருந்தான், இந்த ஃபிரௌனோட தான் மூசா போராடினாங்க, நம்ருத் இப்படித்தான் இருந்தான், இந்த நம்ருத் தான் இப்ராஹிம் போராடினாங்க. அந்த மாதிரி ஒரு சோதனையைத்தான் அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறான். நான் சொல்ற வார்த்தையில எந்த மேயும் இல்லை. அந்த ஃபிரௌனுக்கும் நம்ருதுக்கும் 10 மடங்கு மோசமான ஒரு ஆட்சியை நாம் அனுபவிக்கிறோம். எதிர்கொள்வதற்கான நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதம் துவா தான். எல்லாரும் புலம்பி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்ட்ட தயவு செய்து துவா செய்யுங்கள். நாம் கியூல பேங்க்ல நின்று கொண்டு புலம்புவதோ மற்ற இடங்கள்ல பேசுவதோ அது பிரயோஜனத்தை தராது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஆயுதம், அல்லாஹ் நீ ஃபிரௌனையும் காரூனையும் நம்ருதையும் எப்படி தண்டித்தாயோ எங்க